நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. அறிவியல் அறிவோம். இன்றைய நிகழ்ச்சியில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்கள் குறித்து கூறுகின்றார் நமது பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் தா அருள் செல்வம் அவர்கள்.
சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா, ரினியூவபிள் எனர்ஜி, புதுப்பிக்கக்கூடிய வகையில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இரண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து மறுபடியும் புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது. சில வகையான பொருட்கள் என்னென்னா அழியக்கூடிய தன்மை. பூமியில் இருக்கக்கூடிய பொருட்கள் அழிந்துக்கிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக, அதை மறுபடியும் நம்ம புதுப்பித்து கொண்டு வர முடியாது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு வச்சிங்களேன், இப்போ இந்த புதுப்பிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஆற்றல்களை நாம் அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை நம்ம ஏற்படுத்தினா தான் மக்கள் தொகை பெருக்கம் இன்றைக்கு நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே வருது. இன்றைக்கு அரசாங்கங்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளில் இந்த பிரச்சனை மிகப்பெரிய ஒரு கவனத்தில் கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ப வேலைவாய்ப்புகளையும் அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்கறதுல சில பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்துடுது. ஏன்னா இப்போ ஆல்ரெடி புதுப்பிக்க முடியாத வகையில் இருக்கக்கூடிய ஆற்றல்களை நம்ம பயன்படுத்துறது கம்மியாயிட்டுறது, நம்ம தேவைகள் அதிகமாகுது, இருக்கிற இருப்பு வந்து கம்மியாக இருக்கிறதுனால பகிர்ந்தளிக்கிறதுல பிரச்சனை வந்துடும். உதாரணத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி வந்து மின்சாரம்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் தெரியும். அன்றாட வேலைகளே இதனால் செய்ய முடியாத நிலைமைகளை நம்ம இருந்துட்டு இருந்தோம். அப்போ என்னென்னா, இந்த மாதிரி மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய இருக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டி, அதாவது நம்மளுக்கு இருக்கக்கூடிய சோர்சஸ், அதில் நம்மளால் உற்பத்தி செய்ய முடியல, பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா நம்மளுக்கு நிறைய தேவைகள் பூர்த்தி செய்ய முடியாமல் போய்விடும். இன்னும் சொல்லப்போனால் அன்றாட அத்தியாவசியமான வேலைகளே தடைபற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல், புதுப்பிக்க முடியாத ஆற்றலை பற்றி ஒரு சின்ன ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுங்கிறது இன்றைய நிகழ்ச்சியோட நோக்கம். சில கருவிகள், சில சாதனங்கள், சில இயந்திரங்கள் இன்றைக்கு நடைமுறையில் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதாவது நம்ம இயற்கையில் கொடுக்கக்கூடிய வளங்களை மறுபடியும் பயன்படுத்தி அதிகமாக நம்மளோட வேலைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு சாதனங்கள் இன்றைக்கு வணிக ரீதியாகவும் மக்களோட பயன்பாடும் அதிகமாக ஆயிட்டுருக்கு, வெற்றிகரமாக இன்றைக்கு சாத்தியப்பட்டிருக்குங்கிறதுனால இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்றது ஒரு உதாரணத்தை வந்து நான் சொல்லி விளக்கணும்னு கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நம்ம வந்து 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், போக்குவரத்து சாதனங்கள் எல்லாமே டீசல் மற்றும் பெட்ரோல், இந்த 2 தான் ஆதாரமான பொருள் அதுக்கு. அதில் இருந்தால்தான் நம்ம வண்டியை நம்ம ஓட்ட முடியும். இந்த டீசல் மற்றும் பெட்ரோல் வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிலத்தடிக்கு கீழே போர் போட்டு ஹோல் போட்டு எடுக்கிறாங்க. அங்கேருந்து எடுக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெய் அது வந்து எப்படி கிடைக்குதுன்னா, பழங்காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கி போகக்கூடிய தன்மையுள்ள பொருட்கள் வந்து பூமிக்கடியில் சிதைந்து இருக்கலையா, அது வந்து மக்கி எரிபொருளாக மாறி அதை தான் இப்போ நம்ம தோண்டி எடுத்துகிட்ருக்கோம். அது லிக்யூட் ஸ்டேஜில் எண்ணெய் வளமாக மாறுனதை தான் நம்ம எடுத்து அதை சுத்திகரித்து அதிலேருந்து பெறப்பட்ட அந்த பெட்ரோல் மற்றும் டீசலை பயன்படுத்தி தான் நாம் வண்டிகளில் ஓட்டிகிட்ருக்கோம். இது வந்து என்னென்னா, ஆல்ரெடி இருக்குது இல்லையா, பூமிக்கடியில் இருக்குதுன்னு சொல்கிறோம். அந்த இருப்பு வந்து கம்மியாயிட்டே வருது. ஏன்னா நாளுக்கு நாள் நம்ம வாகனங்கள் அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கிறதுனால தோண்டி எடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் அதை தோண்ட முடியும். ஒரு 60 வருஷம் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு 60 வருஷம் வரைக்கும் தான் நாம் தோண்டி எடுக்க முடியும். அதுக்கு மேலே வந்து தோண்டினாலும் உள்ளுக்குள்ளார ஒன்றுமே இருக்காது அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இந்த இருக்கிற இடைப்பட்ட நாட்களுக்குள்ளார நம்ம மாற்று வழிகளை சிந்தித்து வைத்து கொள்ள வேண்டும். சரிங்களா, இது ஒரு இது வந்து என்னென்னா, புதுப்பிக்க முடியாத வகையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள், பெட்ரோல் டீசல் உதாரணத்துக்கு. சரிங்களா, இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடு இன்னொரு பக்கம் பார்க்குறப்ப நம்மளுக்கு கிடைக்கிற சூரிய வெளிச்சம், நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காற்று, தண்ணி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தண்ணியை வந்து உற்பத்தி பண்ணுறதும் ஒரு சுழற்சி மூலையில் தான் நடந்துட்டு இருக்கிறதுனால அதுவும் நம்மளுக்கு எப்பொழுதுமே கிடைக்கும். இப்போ தண்ணி கிடைக்கிறது நின்றுதுனாலும் நம்ம உயிர் வாழ முடியாது. அப்போ உயிர் வாழ்கிற வரைக்கும் நமக்கு தண்ணி இருக்கும். ஏன்னா அதுவும் மறுசுழற்சி முறையில் தான் தண்ணி உற்பத்தி ஆகுறதுங்கிறதுனால அது வந்து எப்பொழுதுமே அவைலபிள் இருக்கும், அது இருப்பு இருக்குங்கிறது ஒரு இந்த மூன்று விஷயங்கள், அதாவது சூரிய வெளிச்சம், காற்று, அப்புறம் வந்து நீர். இந்த மூன்று விஷயங்கள் இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய பொருள், இலவசமாக நம்மளுக்கு இது எக்கச்சக்கமாக இருக்குது. எங்கே போனாலும் வியாபித்து இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நம்மளோட அடிப்படை தேவைகளுக்கு பயன்படுத்த முடியுமா? இப்படி பயன்படுத்த முடிந்தால் இதை வந்து மறுசுழற்சி முறையில் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கலாம், செஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இன்றைய அரசாங்கங்கள் ரொம்ப கூரிய சிந்தனையில் செஞ்சிச்சிட்டு இருக்காங்க. முதன்மையாக இந்த மூன்று விஷயங்கள், இது இல்லாமல் இன்னும் நிறையா தாவர எண்ணெயை வந்து இப்போ விஜிடபிள் ஆயில்ன்றோம்ல, உதாரணத்துக்கு என்னென்னா தேங்காயிலேருந்து எண்ணெய் எடுக்கிறது, வேப்பங்கொட்டையிலேருந்து எண்ணெய், வேப்பெண்ணெய் சொல்கிறாங்கள்ல வேப்பெண்ணெய் எடுக்கிறது, அப்புறம் புங்கம், புங்கம் மரம்லாம் பார்த்திங்கன்னா மானாவாரி இதுதான், அது எல்லா இடத்துலையும் வளரக்கூடிய ஒரு தன்மை கொண்டது புங்கம், அந்த விதையிலேருந்து எண்ணெய் எடுக்கிறது. இந்த மாதிரி எண்ணெய்களை பயன்படுத்தியும் நாம் எதுவும் எரிபொருளாக மாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் இன்றைக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து புதுப்பித்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்ட ஒரு சமாச்சாரம். இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா நன்மைகள் தீமைகள்னு வந்து நம்ம பார்க்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், இப்போ புதுப்பிக்க முடியாத ஆற்றலை ஏன் நம்ம அதிகமாக நம்புகிறோம்? நம்மளுக்கு சாத்தியமாக்கி கொள்ளக்கூடிய விஷயங்கள் அதில் வந்து சுலபமாக இருக்கக்கூடிய காரணத்தினால தான் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் நம்ம அதை நம்பியே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா பெட்ரோல் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், அதோட எரியக்கூடிய தன்மை, அதாவது பாயிலிங் பாயிண்ட்னுவாங்களே, பாயிலிங் பாயிண்ட்னால் அந்த எரிபொருள் பற்றக்கூடிய தன்மை, பற்றிக்கக்கூடிய தன்மை வந்து குறைந்த வெப்பநிலையிலேயே இருக்குது. அதாவது எப்படின்னா ஒரு 30-40 டிகிரி டெம்பரேச்சர்லேயே அந்த எரிபொருள் வந்து எரியக்கூடிய தன்மையில் இருக்குது. மற்ற பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் அதிகமாக வேணும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு கட்டையை வந்து எரிக்கணும்னு வச்சுக்கலாம், மரக்கட்டையை நம்ம எரிக்கணும் அப்படின்னா அதோடய டெம்பரேச்சர் அதிகமாக நம்ம கொண்டு போய் வச்சாதான் அது வந்து எரியும் கட்டை. ஆனால் இந்த மாதிரி பெட்ரோல் டீசலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எரியக்கூடிய தன்மையை வந்து குறைந்த வெப்பநிலையிலேயே அது பற்றக்கூடிய நிலை கொண்டது. இது ஒன்று. இது இல்லாமல் இன்னும் இதை விட குறைந்த வெப்பநிலையில் எரியக்கூடிய திரவங்களும் இருக்குது, எரிபொருட்களும் இருக்குது. பட் ஆனால் அது என்னென்னா ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம், நம்ம கையாளுறது ரொம்ப சிரமம். அது இல்லாமல் வந்து அதை உற்பத்தி பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு செலவு அதிகமாக ஆகும், இதை விட செலவு அதிகமாக ஆகும். சுலபமாக கையாளக்கூடிய தன்மை, அது வந்து குறைந்த வெப்பநிலையிலே எரியக்கூடிய ஒரு நிலை. மூன்றாவது என்னென்னா குறைந்த வெப்பநிலை எரிஞ்சாலும் அது கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதன் மூலியமாக பெறப்படக்கூடிய ஆற்றல். ஆற்றல்னால் இப்போ ஒரு லிட்டர் பெட்ரோலில் நம்ம 80 கிலோமீட்டர் நம்ம போகிறோம், மைலேஜ் சொல்கிறாங்களே, ஒரு லிட்டர் பெட்ரோல் நம்ம வந்து வண்டியில் ஊற்றணும் அப்படின்னா 80 கிலோமீட்டர் நம்ம போகலாம் அப்படி சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி ஆற்றல் வந்து அவ்வளோ ஆற்றல் அந்த எரிபொருளுக்குள்ளார இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சாதகமாக இருக்கிறதுனால நாம் அதை பயன்படுத்திகிட்ருக்கோம். தீமைகள்னு பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் சிந்திக்கணும். இந்த எரிபொருளை எரித்து வெளிவரக்கூடிய புகை கொஞ்சம் நச்சுத்தன்மையாக இருக்குது, சுற்றுப்புறத்தை வந்து மாசுபடுத்துது. அதை நம்ம தொடர்ந்து நம்ம சுவாசம் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சுவாச உறுப்புகள் இருக்கு இல்லையா, லங்ஸ், நுரையீரல்னு சொல்லுவாங்களே, சுருங்கி விரியக்கூடிய தன்மையை கொண்ட அந்த லங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பாதிச்சிடும். ஒன்றும் இல்லை, புகை பிடிக்கக்கூடாதுன்றாங்க. ஏன்னா நுரையீரலை போய் பாதிச்சிடும் புகைப்பழக்கத்தினால் ஏற்படக்கூடிய தீமைகள்னு இன்றைக்கி நம்ம நிறைய பிரச்சாரம் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் வாகனத்திலேருந்து வரக்கூடிய புகையிலேருந்தும் நம்மளுக்கு பிரச்சனைகள் உண்டாக்கும். இப்போ ஆஸ்துமா வியாதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த புகையை சுவாசித்தாங்கன்னா ரொம்ப பிரச்சனை. இது இல்லாமல் எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் சுற்றுப்புற சூழல் மாசுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்றது இந்த எரிபொருளை பயன்படுத்துறதுனால இருக்கக்கூடிய தீமை. இன்னொன்று சைடு பார்த்தீங்கன்னா இது அவைலபிலிட்டியும் கம்மியாகிட்டு வர்றதுனால ரேட்டு வந்து அதிகமாகுது. இப்போ இன்றைக்கி பொருளாதாரமே இதை சார்ந்துதான் இருக்குது, பெட்ரோல் விலை டீசல் விலையை பொறுத்து தான் இன்றைக்கு பொருளாதாரமே இருக்குது. கண்மூடித்தனமாக ஒரு பொருளை நம்பிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு தீமைன்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. இது புதுப்பிக்க முடியாத வகையில் பயன்படுத்தக்கூடியது, அதாவது என்னென்னா பெட்ரோல் டீசல் அப்புறம் நிலக்கரின்னு சொல்கிறாங்களே, நிலக்கரியை பயன்படுத்தி நாம் மின்சாரம் தயாரிக்கிறோம், அனல் மின்சாரம் சொல்கிற அனல் மின் நிலையங்கள்லாம் செயல்படுது. அதெல்லாம் எதன் மூலியமாக செயல்படுதுன்னா இந்த மாதிரி நிலத்தில் கலக்கக்கூடிய அந்த நிலக்கரியின் மூலமாக தான். நம்ம நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திலேருந்து மின்சாரம் தயாரிக்கிறது வந்து இந்த அனல் மின், அதாவது நிலக்கரியை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் மின்சாரம் தான் அங்கே உற்பத்தி செய்யப்படுகிறதுங்கிறது சொல்லப்பட வேண்டிய ஒன்று. இப்போ வந்து புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் நம்ம சொன்னோம், இதில் வந்து பொதுவாக வந்து மின்சாரம் தான் தயாரிக்கிறாங்க. பெட்ரோல் டீசல்லேருந்தும் இப்போ மின்சாரம் ஜென்ரேட்டரெல்லாம் ரன் பண்ணி அதுலேயும் மின்சாரம் தயாரிக்கிறாங்க. பெட்ரோல் டீசல்ங்கிறது பொதுவாக வாகன போக்குவரத்துக்காக தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். இந்த புதுப்பிக்கக்கூடிய வகையில் கிடைக்கக்கூடிய ஆற்றல்களை பொதுவாக பயன்படுத்தக்கூடிய இது என்னென்னா, ஒன்று வந்து மின்சாரம் உற்பத்திக்காகவும், இன்னொன்று போக்குவரத்துக்காகவும் சில இதில் பயன்படுத்துகிறாங்க. போக்குவரத்துக்கு எது பயன்படுத்துகிறாங்கன்னா, இந்த நம்ம பயோடீசல்னு சொன்னோம் இல்லையா, தாவர எண்ணெயிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த எரிபொருளை வந்து இன்ஜினில், கார் இன்ஜின்லேயோ இல்லை நம்ம இருசக்கர வாகனத்தில் இருக்கக்கூடிய இன்ஜின்களில் நம்ம ஊற்றி அதையும் நம்ம போக்குவரத்துக்காக நம்ம பயன்படுத்த முடியுன்றாங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டேன்னா, எரிபொருளாகவும் பயன்படுத்துகிறாங்க. எரிபொருளாக இங்கே எதை வச்சு பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டு கழிவுகள், கழிவுகள்ங்கிறது இன்றைக்கி நிறைய வந்துகிட்டே இருக்குது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் உபயோகப்படுத்தப்படுற விஷயங்கள் போக மித்த எல்லாமே கழிவாக தான் நம்ம போட்டிருக்கோம். குப்பையில் போடுறது தான் நான் சொல்கிறேன். நான் வீட்டில் வந்து என்ன பண்ணுறோன்னா, காய்கறிகள் அறிந்த கழிவுகள், அப்புறம் நம்மளோட மனித கழிவுகளே இருக்குது, இதெல்லாம் வந்து பயன்படுத்தி, மனித கழிவுகள், கால்நடைகள் மூலம் கிடைக்கக்கூடிய கழிவுகள் இதெல்லாம் பயன்படுத்தி நாம் எரிபொருள் தயாரிக்க முடியுங்கிறாங்க. அதுதான் சாண எரிவாயு அப்படி சொல்கிறோம். அந்த எரிவாயு உற்பத்தி பண்ணி அதை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இன்றைக்கி சாதனங்கள்லாம் இருக்குது, கிடைக்கக்கூடிய அளவில் இருக்குது. இது வந்து புதுப்பிக்கக்கூடிய வகையில் கிடைக்கக்கூடிய ஆற்றல், சரிங்களா? ஆற்றலை பயன்படுத்தி செய்யக்கூடிய விஷயங்கள் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். என்னென்ன சாதனங்கள், என்னென்ன பொருட்கள் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஒன்று வந்து சோலார் குக்கர். சோலார் குக்கர்னால் சூரிய ஒளியில் பயன்படுத்தி சமைக்கக்கூடிய அடுப்பு, சோலார் குக்கர்னுவாங்க, சூரிய அடுப்பு அது பேர். இது என்னென்னா, சூரிய வெளிச்சத்தை வந்து நம்ம தேக்கி வைத்து கொண்டு வெப்பத்தை அதிகரிப்பதன் மூலம் நாம் உணவு சமைக்க முடியும், சூரிய அடுப்பு. இன்னொன்று வந்து சோலார் வாட்டர் ஹீட்டர்னு சொல்கிறாங்க. சோலார் வாட்டர் ஹீட்டருங்கு சொல்லிட்டு ஒரு சாதனம் இருக்குது, அதை பயன்படுத்தி தண்ணியெல்லாம் சூடு பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம குளிக்கிறதுக்கு வந்து தண்ணி சூடு பண்ணுறோம்ல. இங்கே நான் ஒரு விஷயத்த நான் சொல்கிறோம், இன்னைக்கு தமிழ்நாடை நம்ம ஒரு உதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் வெப்பநிலை வந்து ஒரு மாடரேட் கிளைமேட், அதாவது எப்படி சொல்கிறோன்னா, த்ரூ அவுட் இயர் நீங்கள் ஒரு வருஷம் ஃபுல்லும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 20-35 degrees மேக்ஸிமம், 40 degrees நம்ம ஊரில் தொடாது, 20-35 degrees தான் வெப்பம் வந்திருக்கும் ஒரு வருஷம் ஃபுல்லுமே. குளிர்காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வெப்பநிலை 18-15 degrees தான் இருக்கும், அதுக்கு கீழே போகாது. ஆனால் பஞ்சாப், டெல்லி இந்த மாதிரி வட மாநிலங்களுக்கு நம்ம பார்க்குறப்ப பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியில் மைனஸ்லலாம் போகும். சில நேரத்துலலாம் பஞ்சாப்பில் பார்த்தீங்கன்னா -2 degrees டெம்பரேச்சர்லாம் இருக்கும். அங்கே பனித்திவலைகள்லாம் அப்படியே உறைந்து பனிக்கட்டியாகக்கூடிய நிலைமைகள்லாம் இருக்கும். ஸோ அந்த டயத்தில் அந்த மாதிரியான இடங்களுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய தண்ணி இருக்கு இல்லையா, அது வந்து ஓரளவுக்கு சூடாக இருந்தால் தான் நம்ம கையிலே தொட முடியும். ரொம்ப குளிர்ச்சியான ஒரு ஐஸ் கட்டியை நீங்கள் கையில் வச்சுருப்பாருங்க, கையில் எவ்வளோ நேரம் வச்சுருக்க முடியும், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் கை வலி வந்துடும்ல. அப்போ அதை பயன்படுத்துறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் சூடு தேவைப்படும். இப்போ அந்த மாதிரி இடத்துல பயன்படுத்துறதுக்கு சோலார் வாட்டர் ஹீட்டர்னு சொல்லி இந்த சாதனத்தை அங்கே பயன்படுத்துகிறாங்க. சூரிய மூலம் கிடைக்கக்கூடிய ஒளியை பயன்படுத்தி தண்ணியை சூடு பண்ணி நாம் தேவைகளுக்கு பயன்படுத்துகிற இது ஒரு சாதனம் பயன்படுத்துகிறாங்க. மூன்றாவது வந்து சாண எரிவாயுன்னு சொல்லிட்டு சாண எரிவாயு கலன், பயோகேஸ் பிளான்ட் அப்படின்றாங்க. இது என்னென்னா, இந்த கழிவுகளை பயன்படுத்தி நாம் மீத்தேன்கிற ஒரு வாயுவை நொதித்தல் செயல் மூலம், நொதித்தல்னா ஒன்றும் கிடையாது, இப்போ நம்ம பாலை வந்து உறவுத்துனா தயிராக மாறிடுதில்ல, அப்புறம் வந்து நம்ம தோசை மாவு அரைச்சி வச்சோம்னா பொங்கி வலியுதில்ல, இதெல்லாம் எதுனாலும் நொதித்தல்ங்கிற ஒரு செயல், நுண்கிருமினால் நடக்கக்கூடிய ஒரு வேதி மாற்றம் தான். அந்த மாதிரி நொதித்தல் மூலமாக மீத்தேன்கிற வாயுவை நம்ம உற்பத்தி செய்ய முடியும். அந்த உற்பத்தி செய்த வாயுவை நாம் எரிபொருளாக பயன்படுத்த முடியும் அப்படி சொல்லி அதுக்கு ஒரு சாதனம் வடி வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் சாண எரிவாயு கலன். அதுக்கப்புறம் என்னென்னா, சூரிய ஒளியை பயன்படுத்தி நாம் மின்சாரம் தயாரிக்கலாம். அதுக்கு வந்து போட்டோ வோல்டிக் செல்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு சின்ன சாதனம் ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா, அதில் வந்து சிலிகான்கிற ஒரு தனிமத்தில் ஆன ஒரு நீண்ட ஒரு பட்டை மாதிரி அந்த போட்டோ வோல்டிக் செல்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கும். அதில் வந்து சூரிய ஒலிக்கதிர்களில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை வந்து தண்ணி தொட்டியில் எப்படி தேக்கி வைக்கிற மாதிரி அதை தேக்கி அதை டேப் பண்ணி எடுக்க முடியும். அது சிலிகான் செல்லில் வந்து நம்ம சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய புற ஊதா கதிர்கள் அதில் படுறப்ப எலக்ட்ரான்கள் ஒன்றியும், அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ஒன்றியும் தனியாக நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் அது வேலை செஞ்சிட்ருக்கு. அதுக்கு பேர் வந்து ஃபோட்டோவோல்டிக் செல்ஸ், மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக. இன்றைக்கு நம்ம நிறைய இதுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எங்கெங்கே பயன்படுது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, நம்ம சிக்னல்லாம் இருக்கு இல்லையா, ரோட்டில் நம்ம போனோம்னா எல்லா இடத்துலையும் சிக்னல் இருக்குது, சிக்னலில் எரியக்கூடிய லைட்டெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு தேவையான மின்சாரம் எதன் மூலியமாக உற்பத்தி செய்யப்படுதுன்னா, சில இடத்துல இப்போ அது பரவலாக ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி சூரிய ஒளி மூலம் அந்த ஃபோட்டோவோல்டிக் செல்ஸ் மூலமாக உற்பத்தி செய்ய மின்சாரத்தை பயன்படுத்தி அந்த சிக்னல்ஸ் நம்ம போக்குவரத்து நெரிசலை சரி செய்கிறதுக்காக அந்த சிக்னல்ஸுக்கு பயன்படுத்துகிறாங்க. அது இல்லாமல் ஸ்ட்ரீட் லைட்னு சொல்லுவாங்கள்ல, தெரு விளக்கு, ரோட்டுக்கு வெளிச்சம் கிடைக்கிறதுக்காக தெரு விளக்கு வைக்கிறாங்க, அதுக்கு வந்து இந்த ஃபோட்டோவோல்டிக் செல்ஸ் மூலமாக உற்பத்தி செய்த மின்சாரத்தை பயன்படுத்தி தெரு விளக்குகள் எரிக்கிறது. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாகனங்களும் இன்றைக்கு வந்து இந்த சோலார் பேனல் பயன்படுத்தி நம்ம செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் நம்ம ஒரு செய்தி கூட நம்ம படிச்சிருப்போம் செய்தித்தாள்களில், அமெரிக்காவில் ஒரு விமானம் வந்து முழுக்க முழுக்க சோலார், அதாவது சூரிய ஒளி மூலமாக செயல்படக்கூடிய அளவில் ஒரு விமானத்தையே வடிவமைத்திருக்காங்க. அது கமர்சியலாக இன்னும் வரல, அதாவது வணிக ரீதியாக இன்னும் வரல, ஆனால் அது சாத்தியம் இருக்குது. ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த விமானத்தை வந்து எல்லா நாடுகளுக்கும் கொண்டு போய் அறிமுகப்படுத்தும் விதமாக எல்லா நாடுகளுக்கும் சென்று வந்துட்டுருக்கு. சமீபத்தில் ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னால் நம்ம தமிழ்நாட்டுக்கு இங்கே வந்திருந்தது, டெல்லிக்கு வந்தது, அப்புறம் அப்படியே குஜராத் போயிட்டு அகமதாபாத் போயிட்டு அப்படியே சீனாவுக்கு போகிற மாதிரி இங்கே வந்துட்டு காட்சிக்கு வச்சுருந்தாங்க. இது இல்லாமல் செயற்கைக்கோள்லாம் இன்றைக்கி அனுப்புகிறாங்கல்ல, சேட்டலைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதில் வேலை செய்யக்கூடிய பொருட்களுக்கு மின்சார உற்பத்தி இந்த சோலார் பேனல் ஃபோட்டோவோல்டிக் செல்ஸ் மூலியமாக உற்பத்தி செய்து அதை சேமித்து அதன் மூலியமாக அதில் இயங்கக்கூடிய ரோபாட்ஸ்லாம், நம்ம அங்கே போய் மனுஷன் வேலை செய்ய முடியாத இடத்துக்கு ரோபாட்ஸ் அனுப்புகிறாங்க, இயந்திர மனிதர்கள் வேலை செய்யக்கூடிய அதுக்கு தேவையான மின்சாரத்தை இந்த ஃபோட்டோவோல்டிக் செல் மூலியமாக உற்பத்தி செஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தையும் இதன் கொண்டே செய்ய போகணுங்கிற ஒரு பிரச்சாரமும் இன்றைக்கி மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, காற்றின் மூலியமாக பயன்படுத்தக்கூடிய காற்றாலைகள்லேருந்து மின்சாரம் உற்பத்தி செய்கிறது, இது வந்து நடைமுறை சாத்தியப்படாதுன்னு சில இடத்துல விவாதம் போயிட்டுருக்கு. ஆனால் டென்மார்க் போன்ற இடங்கள்லாம் நாடுகளில் பார்த்தீங்கன்னா, காற்றிலிருந்து பெறப்பட்ட மின்சாரத்தை வந்து கமர்சியலாக வணிக ரீதியாகவே அரசாங்கங்கள் உற்பத்தி செய்து அதை மக்களுக்காக விநியோகம் பண்ணக்கூடிய அளவுக்குலாம் இருக்குது. ஏன்னா அந்த நாட்டில் அதிகமாக காற்று அடிக்கக்கூடிய ஒரு கடல் இருக்கக்கூடிய இடங்களில் காற்று பொதுவாகவே வேகமாக அடிக்குங்கிறதுனால, டென்மார்க் போன்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடல்கள்லேயே இந்த காற்றாலைகளை நிறுவி அதன் மூலியமாக மின்சார உற்பத்தி செய்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் அந்த இடத்துலலாம் கடல் சார்ந்த இடம் தானே, அங்கே வந்து காற்று அதிகமாக இருக்கிறதுனால அங்கேயும் சாத்தான்குளம் அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காற்றாலை மூலியமாக மின்சார உற்பத்தி நடக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இண்டிவிஜுவல், அதாவது தனி மனிதராக நம்ம இது செய்ய முடியும், ஏன்னா முதலீடு அதிகமாக நம்மளுக்கு தேவைப்படும். பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம், தொழிற்சாலைகள்லாம் இருக்குல்ல, அவங்க வந்து மின்சாரம், அவங்களுக்கு தேவையான மின்சாரத்தை இந்த மாதிரி காற்றாலைகள் மூலியமாக உற்பத்தி செய்து அவங்க நாங்கள் தேவைகளை பூர்த்தி செஞ்சிட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கழிவுகளை பயன்படுத்தியும் நம்ம பெரிய வணிக ரீதியாக கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு, இந்த கேசிஃபயர்ஸ்லாம் சொல்கிறாங்கள்ல, அதாவது எப்படின்னா மரக்கழிவுகள், மரத்தை வெட்டினா கிடைக்கக்கூடிய அந்த கழிவுகளை எரித்து அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த எரிபொருளை வைத்து நாம் இன்ஜின் ரன் பண்ண முடியுன்றாங்க. இன்ஜின் ரன் பண்ணி அதன் மூலியமாக மின்சாரம் செய்ய முடியும், அதாவது கேசிஃபிகேஷன் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி நம்ம ஆற்றல் உற்பத்தி செய்யக்கூடிய வழிமுறைகள். இது ஒரு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்குன்னு நான் நம்புகிறேன். வரும் நிகழ்ச்சிகளை நான் சொன்ன இந்த விஷயங்களை பற்றி ஒவ்வொன்றாக நம்ம கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்கலாம். இதில் என்ன நிறைகுறைகள் இருக்குது, இது ஏன் வந்து மக்களை சென்றடைய இன்னும் என்ன தேவை, என்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் இதை எப்படி நாம் ஒரு வெற்றிகரமாக இதை நம்ம எப்படி பயன்படுத்த முடியும், அப்புறம் வந்து பராமரிப்பு முறைகள் என்ன, இது வந்து நம்மளுக்கு தனி மனிதனுக்கு இது சாத்தியப்படுமா அப்படின்றதெல்லாம் வரும் நிகழ்ச்சியில் நாம் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம்.
அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் இதுவரை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்கள் குறித்து கூறினார் நமது பல்கலைக்கழக உணவு பதன்சை பொறியியல் துறை ஆராய்ச்சி மாணவர் தா. அருள் செல்வம் அவர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். crstnau107.4@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள், அல்லது 0422-243-1055 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நேயர்களே. வணக்கம்.